2018 ஜூலை மாத தென்றலிதழில் எழுத்தாளர் சிறுகதை பகுதி. பிரெஞ்சு மூலம் ஆல்பர் காம்யூ, தமிழில் வே ஸ்ரீராம் அவர்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். சில விஷயங்களை பற்றி நான் ஒருபோதுமே பேச விரும்புவதில்லை. நான் சிறைக்கு வந்த சில நாட்களுக்கு பிறகு என் வாழ்க்கையில் இந்த பகுதி பற்றியும் நான் பேச விரும்பியிருக்க மாட்டேன் என்பதை புரிந்து கொண்டேன். நாட்கள் செல்ல செல்ல இது போன்ற ஒரு வெறுப்புணர்ச்சிக்கு முக்கியத்துவம் ஏதும் இல்லை என்று தெரிந்து கொண்டேன். முதல் சில நாட்களில் நான் சிறைப்பட்டிருந்ததாகவே உண்மையில் நான் நினைக்கவில்லை. ஏதோ ஒரு புதிய சம்பவம் நிகழப்போவதற்காக வெறுமனே காத்து கொண்டிருந்தேன். மாரியின் முதல் வருகை ஒரே முறைதான் வந்தாள். அதற்கு பின்தான் எல்லாமே ஆரம்பித்தது. என்றைக்கு அவளுடைய கடிதம் வந்ததோ அன்றிலிருந்து அவள் என் மனைவியாக இல்லாததால் அவளை வர அனுமதிக்க மறுத்துவிட்டார்கள் என்று எழுதியிருந்தாள். அந்த நாளிலிருந்துதான் சிறை கூண்டுதான் என் வீடு, அதற்குள்தான் என் வாழ்க்கை என்பதை உணர்ந்தேன். என்னை கைது செய்த தினத்தன்று ஒரு அறையில் தள்ளி பூட்டினார்கள். அங்கு ஏற்கனவே பல கைதிகள் இருந்தனர். அதில் பெரும்பாலானோர் அராபியர்கள். என்னை பார்த்தவுடன் சிரித்தார்கள். பிறகு நான் எதற்காக அங்கு வந்து சேர்ந்தேன் என்று கேட்டார்கள். ஒரு அராபியனை கொன்றேன் என்று சொன்னேன். மௌனமாகிவிட்டார்கள். சற்று நேரத்தில் இரவு விழுந்ததும் எனக்கு கொடுக்கப்பட்ட விரிப்பை படுக்கும் முன் எப்படி உபயோகிப்பது என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அதன் ஒரு முனையை சுருட்டி ஒரு மாதிரியாக தலையணை போல் உபயோகிக்கலாம். இரவு முழுவதும் என் முகத்தின் மீது மூட்டை பூச்சிகள் ஓடிய வண்ணம் இருந்தன. சில நாட்களுக்கு பிறகு ஒரு சிறை கூண்டில் நான் தனித்து வைக்கப்பட்டேன். படுத்துக் கொள்வதற்கு மர பெஞ்சு ஒன்று அங்கிருந்தது. அதை தவிர ஒரு கழிவு பெட்டியும் ஒரு தகர பாத்திரமும் மட்டுமே அங்கு இருந்தன. நகரத்தின் மேடான பகுதியில் இருந்தது அந்த சிறைச்சாலை. அதன் சிறிய சன்னல் வழியாக என்னால் கடலை பார்க்க முடிந்தது. ஒரு நாள் அந்த சன்னல் கம்பியில் தொங்கியவாறு வெளிச்சத்தை நோக்கி கண்களை இழுக்கி கூர்ந்து பார்த்து கொண்டிருந்த போது காவல்காரன் வந்து என்னை பார்க்க யாரோ வந்திருக்கிறார்கள் என்று தெரிவித்தான். அது மாறியாக இருக்கும் என்று நினைத்தேன். அவளேதான். பார்வையாளர்களை சந்தித்து பேசும் கூடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டேன். ஒரு நீண்ட தாழ்வாரம், பிறகு ஒரு படிக்கட்டு, மீண்டும் ஒரு நீண்ட தாழ்வாரம். பெரிய சன்னல்கள் கொண்ட அந்த கூடம் வெளிச்சமாக இருந்தது. குறுக்கே வரிசையாக போடப்பட்டிருந்த கம்பிகள் கூட்டத்தை நீள வாக்கில் மூன்று பகுதிகளாக பிரித்தன. பார்வையாளர்களையும் கைதிகளையும் பிரித்த இரு வரிசை கம்பிகளுக்கிடையே சுமார் 8-10 மீட்டர் இடைவெளி இருந்தது. நான் மாரியை சந்தித்தேன். அவள் கோடு போட்ட உடையை அணிந்திருந்தாள். வெயிலினால் அவள் முகம் பழுப்பேறி இருந்தது. எனக்கு அருகே சுமார் 10 கைதிகள், பெரும்பாலும் அராபியர்கள். மாரியை சுற்றிலும் ஆப்பிரிக்க முஸ்லிம் பெண்கள் இருந்தனர். மாரிக்கு இருபுறமும் இரு பெண்கள் மெல்லிய உதடுகளுடன் கருப்பு உடை அணிந்திருந்த ஒரு வயதான கிழவி, சிறு உருவம் நீண்ட முடிகளுடன் தடித்த உருவம் கொண்ட மற்றொரு பெண் உரத்த குரலில் அதிக அங்க அசைவுகளுடன் பேசிக் கொண்டிருந்தாள். கம்பிகளுக்கிடையே இருந்த இடைவெளியினால் மிகவும் பிரிக்கப்பட்டுவிட்ட நிலையில் பார்வையாளர்களும் கைதிகளும் மிகவும் உரத்து பேச வேண்டியிருந்தது. அந்த கூடத்தில் நான் நுழைந்த போது அந்த வெற்றி சுவர்களில் பட்டு எதிரொலித்த குரல்களும் அகன்ற சன்னல்களின் கண்ணாடிகளில் பட்டு அப்படியே பிரதிபலித்த கண்கூச வைக்கும் ஒளிப்பிழம்பும் ஒன்று சேர ஒருவித திக்பிரமை ஏற்பட்டது. எனது சிறை கூண்டு மிதமான வெளிச்சத்தோடும் இதைவிட அமைதியாகவும் இருந்ததால் இந்த சூழ்நிலைக்கு பழக்கப்படுவதற்கு சில கணங்கள் ஆயின. ஒருவாறாக பகல் பொழுதின் முழு வெளிச்சத்தில் ஒவ்வொரு முகத்தையும் தெளிவாக தனித்தனியாக பார்க்க முடிந்தது. அந்த இரு கம்பி வரிசைகளுக்கிடையே தாழ்வாரத்தின் கோடியில் ஒரு காவல்காரன் உட்கார்ந்திருப்பதை கவனித்தேன். பெரும்பாலான அராபிய கைதிகளும் அவர்களுடைய உறவினர்களும் தரையில் எதிரும் புதிருமாக குந்தியிருந்தனர். அவர்கள் குரலை உயர்த்தி பேசவில்லை. அங்கிருந்த இறைச்சல்களுக்கு நடுவேயும் மெதுவான குரலில் பேசி ஒருவரையொருவர் எப்படியோ புரிந்து கொண்டனர். கீழ்மட்டத்தில் பரிமாறிக்கொள்ளப்பட்ட இந்த முணுமுணுப்பு அவர்கள் தலைகளுக்கு மேலே நடந்து கொண்டிருந்த பேச்சு வார்த்தைகளுக்கு ஒரு ஆதார சுடி போல் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. மாரியை நோக்கி நடக்கும் போது இவை எல்லாவற்றையும் மிக வேகமாக பார்த்து கவனித்துக் கொண்டே போனேன். ஏற்கனவே கம்பி வரிசைகளுடன் ஒட்டிவாறு நின்று கொண்டிருந்த மாரி என்னை பார்த்து தன்னால் முடிந்த வரைக்கும் புன்னகைத்தாள். அவள் மிக அழகாகவே இருந்தாள். ஆனால் அதை எப்படி அவளிடம் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. குரலை மிகவும் உயர்த்தி, என்ன, எப்படி இருக்கிறாய், உனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கிறதா என்று கேட்டாள். ஓ, எல்லாம் கிடைக்கிறதே என்றேன். பிறகு மௌனமானோம். மாரியின் சிரித்த முகம் மாறவே இல்லை. அந்த பருமனான பெண் எனக்கு அருகில் இருப்பவனை பார்த்து அவன் அவள் கணவனாக இருக்க வேண்டும் கத்தி பேசினாள். உயரமாக வெண்ணிற கேசத்துடன் இனிய முகத்துடன் இருந்தான் அந்த ஆள். ஏற்கனவே தொடங்கப்பட்டிருந்த உரையாடலின் தொடர்ச்சிதான் அது. மிக உரத்த குரலில், நான் அவனை பார்த்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டாள் என்றாள். படியா என்றான் அவன். நீ வெளியே வந்ததும் அவனை திரும்ப அழைத்து கொள்வாய் என்று சொல்லியும் மறுத்து விட்டாள். ரேமோன் என் நலனை பற்றி விசாரித்ததாக தன் பங்கிற்கு மாறியும் கத்தினாள். நான் அதற்கு நன்றி என்றேன். ஆனால் என் அருகில் உள்ளவன் அவன் நன்றாக இருக்கிறானா என்று உரக்க கேட்டதில் என் குரல் அடிபட்டு விட்டது. அவன் எப்போதையும் விட இப்போது நன்றாக இருக்கிறான் என்று சிரித்தாள். எனக்கு இடது பக்கம் இருந்த மென்மையான கைகளுடைய இளைஞன் ஒன்றும் பேசவில்லை. அவனுக்கு எதிரில் ஒரு மெலிந்த கிழவி. இருவரும் ஒருவரையொருவர் தீவிரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தனர் என்பதையும் கவனித்தேன். ஆனால் வெகுநேரம் அவர்களையே கவனிக்க முடியாதபடி மாரியின் குரல் உரக்க கேட்டது. ஓரளவு நான் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று அவள் சொன்னாள். சரி என்றேன். சொல்லியவாறு அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். அவளுடைய உடைக்குள் இருந்த வாளிப்பான தோள்களை இறுக பற்றி கொள்ள வேண்டும் போல் இருந்தது. அந்த துணியின் மென்மை என்னை கவர்ந்தது. இவற்றையெல்லாம் மீறி வேறு எதில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் மாரி இவற்றைத்தான் குறிப்பிட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அவள் இன்னும் சிரித்தவாறே இருந்தாள். பளிச்சிடும் அந்த பற்களின் வெண்மை, அவள் கண் இமைகளின் சிறு மடிப்பு, இவை மட்டுமே எனக்கு தெரிந்தன. நீ நிச்சயம் விடுதலை ஆகி விடுவாய், பிறகு நாம் மணந்து கொள்வோம் என்று மறுபடியும் உரக்க சொன்னாள். உண்மையாகவா என்று நான் கேட்டாலும் சும்மா ஏதோ சொல்ல வேண்டுமே என்றுதான் அப்படி சொன்னேன். அவள் மறுபடியும் வேகமாக எப்போதும் போல் உரத்த குரலில், அது உண்மைதான் என்றும், எனக்கு விடுதலை அளித்து விடுவார்கள் என்றும், நாங்கள் வழக்கம் போல கடலில் குளிக்கப் போகலாம் என்றும் சொன்னாள். அவள் அருகில் இருந்த பெண் இன்னும் உரக்க கத்தினாள். சிறைச்சாலை அலுவலகத்தில் விட்டு செல்லும் கூடையில் என்னவெல்லாம் வைத்திருக்கிறாள் என்று ஒரு பட்டியலே கொடுத்தாள். அதிக விலை கொடுத்து வாங்கியிருப்பதால் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டுமாம். எனக்கு மற்றொரு புறத்தில் இருந்த கைதியும் அவன் அம்மாவும் இன்னும் ஒருவரை ஒருவர் பார்த்தவாறே இருந்தனர். எங்கள் காலடியில் அந்த அராபியர்களின் முணுமுணுப்பு இன்னும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. வெளி உலகத்தின் வெளிச்சமெல்லாம் ஒன்று திரண்டு சன்னலை தாக்குவது போல் இருந்தது. எனக்கு இருப்பு கொள்ளவில்லை. இந்த இடத்தை விட்டு போய்விடலாம் என்றே எனக்கு தோன்றியது. அந்த இறைச்சல் என்னை மிகவும் பாதித்தது. ஆனால் மற்றொரு புறம் மாறி இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருக்கலாமே என்று தோன்றியது. இது போன்று எவ்வளவு நேரம் கழிந்திருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. தன் அலுவலக வேலையை பற்றி பேசிக் கொண்டிருந்த மாறி இடைவிடாத புன்முறுவலுடன் காணப்பட்டாள். முணுமுணுப்புகள், கத்தல்கள், பேச்சுவார்த்தைகள் எல்லாம் குறுக்கும் நெடுக்குமாக அலைபாய்ந்த வண்ணம் இருந்தன. எனக்கு அருகில் ஒருவரை ஒருவர் பார்த்தவாறு மட்டுமே இருந்த அந்த இளைஞனும் முதியவளும் மாத்திரம் அங்கே ஒரு மௌன தீவு. கொஞ்சம் கொஞ்சமாக அராபியர்களை திரும்ப அழைத்து சென்றனர். முதல் அராபியன் செல்ல ஆரம்பித்ததுமே அநேகமாக எல்லோருமே மௌனமாகிவிட்டனர். அந்த முதியவள் கம்பிகளுக்கு மிக அருகில் நெருங்கி வந்தாள். அதே சமயம் அவளுடைய மகனிடம் ஒரு காவல்காரன் சைகை செய்தான். வரட்டுமா அம்மா என்றான் அவன். அவள் கம்பிகள் வழியாக கையை நீட்டி விடை பெறுவது போல் சைகை செய்தாள். மெதுவான சற்றே நீடித்த சைகை. அவள் புறப்பட்டு போகும்போது கையில் தொப்பி ஒன்றை ஏந்தியவாறு ஒருவன் உள்ளே நுழைந்து அவள் இருந்த இடத்திற்கு வந்தான். அவனுக்கு ஒரு கைதியை சுட்டி காட்டினர். கூடம் மீண்டும் அமைதியாகி விட்டதால் அவர்கள் இருவரும் உணர்ச்சிகரமாக ஆனால் தாழ்ந்த குரலில் பேசிக்கொண்டார்கள். எனக்கு வலது பக்கத்தில் இருந்தவனை அழைத்துச் செல்ல ஆட்கள் வந்துவிட்டனர். இனியும் கத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணராதவள் போல் அவன் மனைவி உரக்க சொன்னாள். உடம்பை பார்த்துக்கொள், ஜாக்கிரதை. பிறகு என் முறை வந்தது. மாறி எனக்கு முத்தமிடுவது போல் சைகை செய்தாள். அவளுடைய பார்வையிலிருந்து நான் மறைவதற்கு முன்னர் ஒரு முறை திரும்பி பார்த்தேன். அவள் அசையாமல் இருந்தாள். கம்பிகளின் மேல் அழுத்திய முகம், கோணலான சங்கடமான அதே சிரிப்பு. இதற்கு சில நாட்களுக்கு பிறகுதான் அவள் எனக்கு கடிதம் எழுதினாள். அதற்கு பிறகுதான் நான் ஒருபோதுமே பேச விரும்பாத விஷயங்கள் நடக்க ஆரம்பித்தன. எதையும் மிகைப்படுத்தி சொல்லக்கூடாதுதான். மேலும் அங்கிருந்த மற்றவர்களை விட அந்த சிறைவாசல் எனக்கு எளிதாகவே இருந்தது. இருந்தாலும் சிறைவாசத்தின் ஆரம்ப கட்டத்தில் எனக்கு மிகவும் சிரமமாக இருந்தது. சுதந்திரமான மனிதன் ஒருவனுக்கு இருக்கும் எண்ணங்களே எனக்கும் இருந்ததுதான். உதாரணமாக, கடற்கரைக்கு சென்று தண்ணீரில் இறங்க வேண்டும் போல ஒரு ஆசை வரும். என் கால்கள் மணலில் பதிந்தவுடன் வந்து மோதும் முதல் அலைகளின் ஓசை, தண்ணீருக்குள் இறங்கும் போது ஏற்படும் உணர்வு, அப்போது தோன்றும் விடுதலை உணர்வு, இவற்றை கற்பனை செய்து பார்க்கும்போது என் சிறை கூண்டின் சுவர்கள் எவ்வளவு என்னை நெருக்கி இருக்கின்றன என்பது திடீரென்று நினைவுக்கு வரும். ஆனாலும் இந்த நிலைமை சில மாதங்கள் வரைதான் நீடித்தது. அதன் பிறகு ஒரு கைதியின் மனதில் எழும் எண்ணங்கள் மட்டுமே இருந்தன. குற்றத்தில் தினமும் உலவச் செல்வதற்கு அல்லது என் வழக்கறிஞர்கள் வருகைக்கு காத்திருப்பேன், மற்ற நேரங்களை எப்படி கழிப்பது என்று நன்றாகவே தெரிந்து வைத்திருந்தேன். அப்போதெல்லாம் நான் அடிக்கடி நினைப்பதுண்டு, ஒரு மரப்பொந்திலேயே என் வாழ்நாட்களை கழிக்க வேண்டிய நிர்பந்தம் என்று ஏற்பட்டிருக்குமேயானால் அப்போது கூட அங்கிருந்து தெரியும் சிறிய ஆகாய மலரை பார்த்து கொண்டிருப்பதற்கு பழக்கப்பட்டிருப்பேன். எப்போதாவது பறந்து மறையும் பறவைகளுக்காகவோ தவழ்ந்து செல்லும் மேகங்களை பார்ப்பதற்காகவோ காத்து கொண்டிருப்பேன். இப்போதெல்லாம் என் வழக்கறிஞரின் விசித்திரமான டைகளை சந்திப்பதற்காக காத்திருக்கிறேனே. அதுபோல மற்றொரு உலகத்தில் வார கடைசியில் மாரியுடன் கூடியிருப்பதற்காக சனிக்கிழமை வரை பொறுத்திருந்தேனே. அதுபோல ஆக நன்றாக யோசித்து பார்த்தால் இது ஒன்றும் காய்ந்து போன மரப்பொந்து அல்ல. என்னை விட மோசமானவர்கள் எவ்வளவோ பேர் இருந்தார்கள். ஆம், அதுவும் அம்மாதான் சொல்வாள். அடிக்கடி சொல்லி கொண்டிருப்பாள், போக போக எல்லாமே பழகி போய்விடும். ஆனாலும் சாதாரணமாக நான் இவ்வளவு தூரம் யோசித்துக் கொண்டிருக்கவில்லை. முதல் சில மாதங்களுக்கு மிகவும் சிரமமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் அதை வெல்ல நான் எடுத்துக்கொண்ட முயற்சிகளிலேயே நேரம் ஒருவாறாக கழிந்தது. உதாரணமாக ஒரு பெண் துணை வேண்டுமென்ற ஏக்கம் என்னை வாட்டியது. என் இளமைக்கு அது ஒரு இயல்பான ஏக்கம்தான். குறிப்பாக மாரியை மட்டுமே நான் எப்போதும் நினைத்து கொண்டிருக்கவில்லை. ஏதாவது ஒரு பெண்ணை பற்றி, ஏன், எனக்கு தெரிந்திருந்த எல்லா பெண்களை பற்றியும் அவர்களோடு நான் உறவு கொள்ள நேர்ந்த எல்லா சந்தர்ப்பங்களை பற்றியும் நான் நினைத்து பார்க்க பார்க்க என் சிறை கூண்டு முழுவதும் அவர்களே, அவர்களுடைய முகங்களே இருப்பது போல் தோன்றியது. என் ஆசை கனவுகள் என் அறையை நிரப்பின. இது ஒரு வகையில் என்னை நிதானம் இழக்கச் செய்தது. ஆனாலும் மற்றொரு வகையில் வெற்றி நேரத்தை விரட்டியழிக்க உதவியது. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சிறை தலைமை காவலாளியுடன் நட்பு ஏற்பட ஆரம்பித்தது. சாப்பாட்டு வேளையின் போது சமையற்காரனுடன் வரும் அவர்தான் முதலில் பெண்களை பற்றி என்னிடம் பேச ஆரம்பித்தார். இங்கு வரும் எல்லோருடைய முதல் புகாரும் இதுதான் என்றார். நானும் மற்றவர்களைப் போலத்தான் என்று அவரிடம் சொல்லி, இது மிகவும் நியாயமற்ற செயல் என்றேன். நன்றாக இருக்கிறதே, அதற்காகத்தானே உங்களை சிறையில் போடுவது என்றார் அவர். அதற்காகவா, ஏன் என்றேன். ஆமாம், பின் சுதந்திரம் என்றால் என்ன? உங்கள் சுதந்திரத்தை இங்கே பறித்து விடுகிறார்கள் என்று அவர் சொன்னார். அதை பற்றி நான் ஒருபோதும் நினைத்து பார்த்ததில்லை. அதுவும் சரிதான், இல்லாவிட்டால் தண்டனை எங்கே இருந்து வரும் என்றேன். அப்போது அவர், பார்த்தீர்களா, நீங்கள் நன்றாக புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் மற்றவர்கள் எப்படியோ, அவர்கள் கடைசியில் தாங்களாகவே சுயதிப்தியை தேடிக்கொள்கிறார்கள் என்றார். பிறகு அவரும் போய்விட்டார். சிகரெட்டுகள் பறிபோனது மற்றொரு வேதனை. நான் சிறைச்சாலைக்குள் நுழைந்ததும் என் வார்பட்டை காலணிகளின் நாடாக்கள் டை சட்டை பைகளில் இருந்த எல்லாவற்றையும் குறிப்பாக சிகரெட்டுகளை எடுத்து வைத்துக் கொண்டார்கள். சிறை கூண்டுக்கு வந்து சேர்ந்தவுடன் அவற்றையெல்லாம் திருப்பி தரும்படி கேட்டேன். ஆனால் அவர்களுடைய விதிப்படி அது தடை செய்யப்பட்டு இருந்ததென்று சொன்னார்கள். முதல் சில நாட்கள் மிகவும் கஷ்டமாக இருந்தது. எனக்கு மிகவும் கடினமாக இருந்ததே இதுதான் என்று சொல்லலாம். என் படுக்கையின் மரப்பலையிலிருந்த ஒரு துண்டு கட்டையை பீத்து அதை கடித்து கொண்டே இருந்தேன். நாள் முழுவதும் பித்தமாந்தி வருவது போல் சங்கடப்படுத்தி கொண்டே இருந்தது. மற்றவர்களை ஒன்றும் செய்யாத இது போன்ற சிறு விஷயங்கள் எல்லாம் ஏன் என்னிடமிருந்து பறிக்கப்பட வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை. வெகு நாட்களுக்கு பிறகுதான் இதுவும் எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையின் ஒரு பகுதி என்று புரிந்தது. ஆனால் அதற்குள் புகைப்பிடிக்கும் பழக்கம் ஏற்கனவே என்னிடமிருந்து மறைந்து விட்டிருந்ததால் அதற்கு பின்னும் அது எனக்கு ஒரு தண்டனையாக இருக்கவில்லை. இது போன்ற அசௌகரியங்களை தவிர நான் வேறு வகையில் அதிகமாக துன்புற்றிருக்கவில்லை. எனக்கு இருந்த ஒரே பிரச்சனை நேரத்தை எப்படி கழித்து தீர்வது. கடந்த காலத்தை நினைவு கூர்ந்து பார்க்க கற்றுக்கொண்டதிலிருந்து இந்த பிரச்சனையையும் எனக்கு அவ்வளவாக இருக்கவில்லை. சில சமயங்களில் நான் முன்பு வசித்த அறையை நினைத்து கொண்டேன். என் கற்பனையில் என்னுடைய அறையில் ஒரு மூலையிலிருந்து தொடங்கி பார்வையை ஒரு சுற்றுவிட்டு அப்போது என் மனக்கண் முன் தோன்றிய பொருள்களையெல்லாம் கணக்கெடுத்தவாறு திரும்பி அதே மூலைக்கே வந்தேன். முதலிலெல்லாம் இந்த பொழுதுபோக்கு வேகமாக முடிந்துவிடும். பிறகு ஒவ்வொரு தடவையும் நான் இப்படி செய்த போது என் கற்பனையும் நீண்டு கொண்டே போயிற்று. அங்கிருந்த ஒவ்வொரு மரச்சாமானும், அதன் மேலிருந்த ஒவ்வொரு பொருளும், அதன் ஒவ்வொரு சிறு அம்சமும் எனக்கு நினைவுக்கு வந்தன. ஒவ்வொரு சிறு ஒடுக்கல், நசுக்கல், கீறல், பீந்து போன சிறு துண்டுகள், அவற்றின் நிறம், இவையெல்லாம் சிறிது சிறிதாக நினைவுக்கு வந்தன. அதே சமயத்தில் என் கணக்கெடுப்பில் எதுவும் விட்டு போகாமல் இருக்கவும் முழுமையாக அவற்றை நினைவுபடுத்தி பார்க்கவும் முயன்றேன். இவ்வாறு சில வாரங்களின் முடிவில் என் படுக்கை அறையில் இருந்த பொருள்களை பட்டியலிடுவதிலேயே பல மணி நேரத்தை என்னால் கழிக்க முடிந்தது. இப்படியாக நினைத்து பார்க்க பார்க்க எவ்வளவோ மறந்து போன அல்லது சரியாக கவனிக்கப்படாத அம்சங்கள் எனக்கு தெரிய வந்தன. ஒருவன் வெளி உலகில் முழுமையாக ஒரு நாள் வாழ்ந்திருந்தால் போதும், அவனால் 100 வருடங்கள் கூட சிறையில் இருக்க முடியும் என்று அப்போதுதான் புரிந்து கொண்டேன். அலுப்பு தட்டாமல் இருக்கும் போதுமான நினைவுகள் அவன் வசம் இருக்கும். ஒரு விதத்தில் பார்த்தால் இது ஒரு சௌகரியம் என்றே சொல்லலாம். நன்றி. அன்னியன் கிரியா பதிப்பக வெளியீடு. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.